நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. நம்ம ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள சந்தேகங்களை யாராவது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைப்போம். ஆனா நேர பற்றாக்குறைதான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாம போகுது. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு பழமொழி இருக்குங்க. அதுபோல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு தெரியாத சாதாரணமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை சொல்றாங்க முனைவர் காமணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தீப்பெட்டி. அதை விளையாட்டா கூட சொல்றது உண்டு, தான் தலையிலே நெருப்பு வச்ச மாதிரி. ஏன்னா குளத்தின உடனே நெருப்பு பத்திக்குது பாருங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப கரண்ட் இல்லைனா சரி, எல்லாரும் வீட்லயும் யூபிஎஸ் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்ல. ஆனா யூபிஎஸும் இல்லாம தீப்பெட்டியும் எங்கேயோ கொண்டு வச்சுட்டாங்கன்னு வைங்க, அப்ப அந்த அல்லாடிட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அந்த தீப்பெட்டி குச்சி அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன் சார்.
இப்போ தீப்பெட்டினால எல்லாருமே பாக்கெட்ல ஒரு அக்னியை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாரத நாட்டில் அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு, அந்த வெப்பம், அந்த ஒளி ஜுவாலை, இதுக்கே ஒரு தனி மகத்துவம். அது ஒரு தெய்வமாகவே நம்ம வணங்குறோம். எல்லாரும் வீட்லயும் இந்த உலகத்தில் எங்க போய் நீங்க தேடிவேனா பார்க்கலாம். தீபம் பத்த வச்சு குடும்பத்தை நடத்துறதுங்கிறது இங்க மட்டும்தான் பார்க்கலாம். இல்ல சார், அங்கெல்லாம் மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறாங்கன்னு. அந்த சடங்கு எங்கேருந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? இந்த பாரத நாட்டிலேருந்து அந்த மெழுகுவத்தி ஏற்றுற பழக்கமும், தீபத்தை வந்து தெய்வமாக வழங்குகின்ற ஒரு நிலை. அந்த காலத்தில் ஒரு நெருப்பை உண்டாக்கணும்னா அரணிக்கட்டன்னு ஒரு கட்டை இருக்கு. இது ரிக்வேதத்திலேயே சொல்லியிருக்காங்க. யஜுர்வேதத்தில் இதை பத்தி ரொம்ப விளக்கமா இருக்குது. இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு கூட சொல்லிருக்கு. அப்ப அந்த அரணிக்கட்டையை நீங்க கொண்டு வந்து ஒரு பலகு மாதிரி செய்துக்குவாங்க. அப்புறம் இன்னொரு குச்சி ஒன்று இருக்கும், அதே மாதிரி இன்னொரு மரம். இந்த ரெண்டு மரமும் அந்த குச்சியை வந்து கூர்மையாக தீட்டிக்குவாங்க பென்சில் மாதிரி. அரணிக்கட்டையில அதே மாதிரி ஒரு குழி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த குழியில எளிதில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய அந்த பஞ்சு, அப்புறம் காய்ந்து போன சருகுகள், இப்ப தேங்காய் நார், இதெல்லாம் நல்லா போட்டுட்டு அங்க பஞ்சு மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த குழிக்குள்ள அந்த குச்சியை அவன் நட்டு போட்டு திருகு திருகுன்னு திருகுவாங்க. அல்லது வந்து கயிறுல வந்து கையில் திருக முடியலனா இந்த தச்சர்கள் முன்காலத்துல இருந்து ட்ரில் போடுறதுக்கு ஒரு வச்சிருப்பாங்க, உளி திருப்புளின்னு. அந்த மாதிரியான ஒரு கயிறை வச்சு போட்டு தேய்க்கிறது பார்ப்போம். அரணிக்கட்டை இப்படி தேய்க்கும்போது அந்த வெப்பம் கட்டை உரசும்போது உள்ளுக்குள்ள ஒரு வெப்பம் உண்டாகி அதுல அந்த தீப்பத்தி எடுத்து பண்ணும். அதுக்கப்புறம் வாயால ஊதி ஊதி அது குப்புன்னு பத்த வைப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்க தீபத்தை பத்தைக்கணும். ஒரு நெருப்பு ஒரு சமையல் பண்ணனா எல்லாம் பசியில காத்துட்டு இருக்காங்க, குழந்தை பால் கழுது, பசும்பாலை காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னும்போது இப்படி நீங்க கட்டையில நெருப்பை உண்டாக்கி அப்புறம் அது தீபமாக்கி அப்புறம் கொண்டு போய் கும்பிட்டி அடுப்புல வச்சு அடுப்பை பத்தக்கிறதுக்குள்ள, ஆகவே ஒவ்வொரு வீட்லயுமே தீபம்னு ஒன்னு இருந்துக்கணும். அணையா தீபமாக நந்தா விளக்காக எல்லாரும் வைத்திருப்பது வேணும். தீபத்தை வந்து போற்றி பாதுகாத்தாங்க ஒரு அக்னியாக. இது ஒரு ஈஸி. ஒரு வீட்டுல அக்னி இருந்து இல்லைன்னா கூட அணைஞ்சு போய் புயல் காற்றுலயோ மழையில போனாலும் கூட இன்னொருத்தர் வீட்டுல அதை வந்து அக்னியை எடுத்துட்டு வந்துக்குவாங்க. அப்படி ஒரு வாழ்ந்த கலாச்சாரம் நமது. இன்னொரு அதுல அர்த்தமும் இருக்கிறது. அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீபம் எரியும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுல வந்து இப்ப உணவு உண்பவர் ஒருத்தர் உணவுன்னு ரெண்டு இருக்குது. இந்த உலகமே இப்படி ரெண்டாகத்தான் இருக்குது. சாப்பிடும் பொருள், சாப்பிடுபவன். இந்த உயிரினத்தை நம்ம பார்த்தோம்னா சாப்பிடும் பொருள் ஒன்று இருக்குது, சாப்பிடறது இருக்குது. அப்ப ஒன்னு அன்னமும் ஒன்னு வந்து அது சாப்பிடுகின்ற அந்த ஒரு பொருளாகவும் கர்த்தாவாகவும் இருக்குது. இதையேதான் யஜ்ஞம்னு சொல்றாங்க. ஹோமகுண்டத்தில் வந்து அக்னியை உண்டாகி அதில் நெய்யை கொடுப்பாங்க. நெய்யை ஊத்தி ஊத்தி அக்னியை வளர்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒன்று அக்னிங்கிறது சாப்பிடுவதாகவும் சாப்பிடும் பொருளாக கொடுப்பதனால இது வந்து தேவர்களுக்கு ஒரு உணவாக வருவதாக பார்க்கறாங்க, அவிசுன்னு சொல்றாங்க. இப்படி பெரும்பாலாக எல்லார் வீட்லயும் இந்த அக்னிஹோத்திரம் செய்துகின்ற ஒரு காலம் இருந்தது. இப்ப அது மறைஞ்சு போனதுனால வீட்டில் தீபம் ஏற்றுவது வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்மால் ஸ்கேல்ல யாரும் யதார்த்தமாக சாமானியர்களும் செய்யக்கூடிய ஒரு அக்னிஹோத்திரம் தீபம் ஏற்றுவது. இது பண்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானது. இது நமக்கு என்ன இந்த சூட இந்த ஞாபகம்னா, ஞான விளக்காக இது வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ரெண்டு கண்ணால பார்க்கறது உலக அறிவு. உங்களுடைய உள் தேடலால கிடைக்கக்கூடிய இன்னொரு அறிவு ஒன்று இருக்கிறது. அந்த அறிவு வந்து ஞானமாக இருக்கட்டும் அடையாளத்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து பாரத நாட்டுக்கு உண்டான சிறப்பு. அந்த காலத்தில் இந்த அக்னியை வந்து போற்றி காக்க வேண்டியது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பாக்கெட் நீங்க சொன்னீங்க, மேட்ச் பாக்ஸ், இந்த தீப்பெட்டி எடுத்து உரசினாலே போதும், அது உடனடியாக தலை பத்தி எரியுது. ஒரு அதிசயம். இது வந்தவர்களுக்கு மேட்ச் பாக்ஸ்க்கு அவ்வளவு ஒரு பெரிய மகிமை. எங்க போனாலும் யாரு போனாலும் ஒரு பாலித்தீன் பேக்லயோ அல்லது வந்து துணிலையோ அதை முடிச்சு இடுப்புல கட்டிட்டு தான் போவாங்க. எங்கு வேணுமாலும் அது தேவைப்படலாம். குளிர் காய்ப்பதற்கு, சமையல் பண்ணுவதற்கு, நாடோடிகளாக வாழ்ந்தவர்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, வானப்பிரசன்னு சொல்லி காட்டில் வாழ்ந்தவர்களுக்கு, இப்படி எங்கும் பாட்டாலும் இருக்கு. வெளிநாட்டிலையும் அந்த மேட்ச் பாக்ஸுக்கு ஒரு பெரிய இது. அது என்னது, ஏன் அப்படி வந்து டக்குன்னு பெரியது? தீ அப்படின்ற சொன்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு பொருள் தீ பற்றி எரியுதுன்னா அதுக்கு ரெண்டு பொருள் வேணும். பற்றி எரிவதற்கு ஒரு பொருளும் அது பற்ற வைப்பதற்கு ஒரு பொருளும் வேணும். ரெண்டும் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பற்றி எரிவதற்கு ஒரு பொருள், அது பற்று வைப்பதற்கு துணையாக ஆக்சிஜன் வேணும். இந்த ரெண்டும் இருக்கிறது தான் இந்த தீக்குச்சி. தீக்குச்சி மட்டுமே இல்ல, முன்காலத்தில் தீக்குச்சி வச்சுக்கிட்டே ஏத்திக்குவாங்க. எந்த ஒரு பரப்பில் அதை தேய்ச்சாலும் அது உடனடியாக பத்திக்கொள்ளும். அதனால ஆபத்து. அந்த தீப்பெட்டி திடீர்னு தானாகவே உரசி பத்தி அறிஞ்சிடும். வீடுலேருந்து நெருப்பு படிச்சு இருக்கிறதுக்கும் விபத்துகள் ஏற்பதற்கு காரணமா இருக்கனால பின்னாடி தான் சேஃப்டி மேட்சஸ் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த மேட்ச் இந்த குச்சியில என்ன இருக்குன்னா அதுல வந்து பத்தி எறிவதற்கு வேண்டிய ஒரு பொருள். இப்ப வந்து ஆன்டி மணின்ற ஒரு பொருள் வச்சிருக்காங்க. அது சுலபத்தில் பத்தி எரியாது, கொஞ்சம் சூடு கொடுத்தாதான் வரும். அந்த பொருள் அது இருக்குது. அந்த ஆன்டி மணியோட சேர்த்து குளோரேட்டுங்கிற வந்து ஆக்சிஜன் தரக்கூடிய பொருளையும் அதை சேர்த்து பொட்டாசியம் குளோரேட்டு ஆன்டி மணி இது ரெண்டையும் அந்த சிவப்பு கலருக்கு இந்த சாயமும் சேர்த்து துவைச்சு ஒரு கோந்து ஒரு பொருள் பசையா ஓட்டுவதற்கு வேண்டிய ஒரு பசை அல்லது வஜ்ரம் இதை சொந்து ஒரு கூழா வச்சிருப்பாங்க. இதுல இருந்து குச்சியை நினைச்செடுத்தாக்கா அது வந்து முத்து மாதிரி ஒட்டிக்கும், அப்புறம் காய வச்சுக்குவாங்க. இதுதான் இப்ப இது பத்தி எரியாது. இன்னொரு பொருள் தேய்ச்சாதான் வரும். அந்த தேய்க்கின்ற அந்த பெட்டியினுடைய பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாஸ்பரஸ் சல்பர் இருக்கும், ரெட் பாஸ்பரஸ். முன்ன வந்து மஞ்சள் பாஸ்பரஸ் வச்சிருந்தாங்க, அது சடார்னு பிடிச்சிக்கும் தீ. இது மஞ்சள் பாஸ்பரஸ் உரசினதான் வரும். அப்ப மஞ்சள் பாஸ்பரஸ், அது வந்து பாஸ்பரஸ் சல்பைடு அப்படின்னு பேர். அந்த பாஸ்பரஸ் சல்பைடோட கூட கொஞ்சம் சுரசுரப்பா இருக்குது அந்த கண்ணாடி தூள் இருக்கு இல்லைங்களா, கண்ணாடியை பொடி பண்ணி பவுடர் ஆக்கி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நூல்ல மாஞ்சா விடுறது கண்ணாடி பொடி போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொருள், ஏன்னா அந்த உராய்வு கொடுப்பதற்கு. அப்ப தீப்பெட்டினுடைய பரப்புல வந்து பாஸ்பரஸ் சல்பரும் உராய்வுக்காக வேண்டி இந்த கண்ணாடி தூளும் இருக்கும். தீக்குச்சியில வந்து பற்றி எறிவதற்கு வேண்டிய ஆன்டிமனியும் அதுக்கு ஆக்சிஜன் கொடுப்பதற்கு பொட்டாசியம் குளோரேட்டோ இருக்கும். இப்ப உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருச்சு. உரச வேண்டிதான் உரசனுடைய இந்த குச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிமணி சல்பரும் பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய பரப்புல உராயும் பொழுது அங்கு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தினால இது பத்தி எரியும் பொழுது அதுக்கு வேண்டிய ஆக்சிஜனை பொட்டாசியம் குளோரைட் கொடுக்கும்போது அந்த தலை வந்து பத்தி எரியுது. அதுக்கப்புறம் அந்த குச்சிக்கு நேரம் தீ போகும்போது குச்சிக்கு நேரம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நீங்க தீபத்தி ஏத்துறீங்க. அந்த குச்சியில் இருக்கிற கங்கு கருப்பாக மாறி சாம்பல் ஆகிடணும், இல்லனா அது கங்கு இருந்திருக்கும் தூக்கி போட்டிருப்பீங்க. அதனால பத்தி எரிஞ்சுக்கலாம். அதனால வந்து இப்ப சேஃப்டி மேட்சஸ்ல குச்சியை வந்து தயார் பண்ணும்பொழுதே அமோனியம் குளோரைட்னு ஒரு பொருளை வந்து நினைச்சு கொடுத்துறாங்க. அந்த அமோனியம் குளோரைட் வந்து ஃபயர் ரிட்டார்டன்ட் பேர். தீக்குச்சி நின்று எரியும், அது எரிஞ்சு முடிச்ச உடனே கங்கு நிற்காது, கருப்பாக மாறிடும், கார்பரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா குச்சியுமே கார்பரைஸ்டு பண்ணிருக்கிறது காரணம் அது தூக்கி போடும்போது கரியாகத்தான் இருக்குமே தவிர கங்காக இருக்காது. சோ இத்தனை கெமிஸ்ட்ரி ஒரு தீக்குச்சியில இருக்கிறது.
ஒரு சாதாரண தீக்குச்சி என்ன ஒரு 2 இன்ச் இருக்குமா, அதுல இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்குது. இப்ப நீங்க அக்னிஹோத்திரம் சொன்னோம்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது, போபால்ல விஷவாயு தாக்குதல் ஏற்பட்ட போது கூட அக்னிஹோத்திரம் பண்ணவங்க வந்து இந்த விஷவாயு தாக்குதலால அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் கம்மியாச்சு அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல படிச்ச ஞாபகம் இருக்குது எனக்கு. சரி, இப்ப இந்த தீப்பெட்டியோட கனெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லைட்டர். டக்குன்னு அது நெருப்பு வந்து ஜுவாலையா எரியும் இல்லீங்களா, அந்த லைட்டர் பத்தி சொல்லுங்களேன். அந்த லைட்டர் கூட பாத்தீங்கன்னா அத்தனை ஷேப்ஸ்ல வந்திருக்கு. நம்மளுக்கு இது லைட்டர் தானா அப்படின்ட்டு சந்தேகம் வர்ற அளவுக்கு லைட்டர் அவ்வளவு டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல வந்துட்டு இருக்குது.
லைட்டர் எத்தனை ஷேப்ல இருந்தாலும் அதுல நடக்கிற நிகழ்ச்சி ஒண்ணுதான். உங்களை கவர்ச்சி பண்றதுக்காக அந்த மாதிரி விதவிதமான பண்றாங்க, சலிப்பு வராமல் இருக்கிறதுக்காகவும். அது அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஷேப்பு கன் மாதிரி இருக்கலாம், அல்லது வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கலாம், அது கேண்டில் மாதிரி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நடக்கின்ற நிகழ்ச்சி வந்து தீப்பொறிய உண்டாகணும். இன்னொரு கேள்வி நீங்க சொன்னீங்க, அக்னிஹோத்திரம் செய்ததுனால நிறைய பேர் உயிர் பிழைத்தார்கள். அக்னிஹோத்திரம் செய்யறது வந்து விஷவாயு வந்து முறியடிக்கும்னு அதை நான் விஞ்ஞானமாக ஒத்துக்க முடியாது. நியதி எப்பவுமே நியதி தான், சயின்டிபிக் ரூல்ஸ் எப்பவும் மாறுவதில்லை. அக்னிஹோத்திரம் செய்தவர்களுக்கு ஏன் அது இப்படி வருதுன்னு சொன்னா, அக்னிஹோத்திரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வைதிக சடங்கு, வேத காலத்திலிருந்து வருகின்ற ஒரு சடங்கு. இந்த சில சடங்குகளை செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் உண்டாகுது. அந்த பலன் வந்து அதிர்ஷ்ட கர்ம பலன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேதத்திலலாம் இருக்கு. அந்த பலன் வந்து ஒருத்தரை காப்பாற்றும். இப்போ அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புல இருந்து அவங்க வந்து தப்பிச்சிருக்காங்க தவிர கெமிக்கல் முறையில அவங்கள வந்து கொல்ல முடியாதுன்றதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. அக்னிஹோத்திரம் வந்து தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் செய்துட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பத்திற்கே உண்டான ஒரு பாதுகாப்பு கவசமாக ஒரு புண்ணிய பலம் அவங்களுக்கு உண்டாகுது. அது வைதிக புண்ணிய பலம்னு பேர். அந்த வைதிக புண்ணிய பலம் வந்து சில நியதிகளை வந்து மாற்றும். இப்ப நம்ம பார்க்கின்ற பிசிக்கல் கான்ஸ்டன்ட், அந்த கெமிக்கல் கான்ஸ்டன்ட், நியதிகள், கெமிக்கல் ஃபார்முலா, இது மாறவே மாறாது, என்னைக்குமே மாறாது. தீக்குச்சி யார் உரசினாலும் உரசும், அக்னிஹோத்திரம் செய்ததுனால அது நிறுத்த முடியாது, செய்யாதவனுக்கும் அது உரசும். ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில நியதிகள் இருக்கு. அந்த நியதிகளை வந்து உற்பத்தி செய்வது வந்து இந்த அக்னிகோத்தம் போன்ற சில வைதிக சடங்குகள். அது அவங்களை வந்து பாதுகாத்து கவசமா காப்பாற்றிருக்கலாம். அது கெமிஸ்ட்ரியை வந்து மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்ப லைட்டர் பத்தி பேசுவோம். லைட்டர் வந்து இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கிறது. எல்லா ஒரு கிச்சன்லயும் அது இருக்கணும். இப்ப இருக்கிற கரண்ட் கட்டில கூட அது வந்து தானாக அது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள், தானாக கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கும். என்னைக்காவது அந்த லைட்டர் வந்து கேஸ்க்கு முன்னாடி காட்டாம உங்க கண் முன்னாடி முகத்து முன்னாடி வச்சு அடிச்சு பார்த்திருக்கீங்களா, உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும், மின் தூண்டல் ஏற்படும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி மாதிரி ஒரு பொருளுக்கும் வட்டமா அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த உலோகத்தால் ஆயப்பட்ட பொருளுக்கு நடுவில் ஒரு மெல்லிய மின்னல் கீற்று மாதிரி ஒரு ஸ்பார்க் வரத பார்க்கலாம். அந்த தீப்பொறி, அந்த தீப்பொறி எப்படி உண்டாகுதுங்கிறது தான் இந்த கேள்விக்கு பதில். பியசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பௌதிக தத்துவம் இருக்கு. பியசோ எலக்ட்ரிக் அப்படின்னா சில ஸ்படிகங்கள், ஸ்படிகம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்படிக மாலையெல்லாம் கழுத்தில் போட்டிருப்பாங்க, அது சுத்தமான குவாட்ஸ் என்ற பொருளால் ஆகப்பட்டது. எதுவுமே புரியல சார், நீங்க ஸ்படிகங்கிறீங்க, குவாட்ஸ்ங்கிறீங்க, கிறிஸ்டலுங்கிறீங்க, ஒன்றும் இல்லைங்க, சாதாரண மண்ணு தான். சில இடத்துல மண்ணு தோண்டும் போது கிணறுக்கு வெட்டும்போது வெள்ள வெள்ள கல்லுங்க வெளிவருது பாரு, வெங்கல்னு சொல்லுவாங்க, கருங்கல் மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த வெங்கல் எல்லாமே குவாட்ஸ் தான். அது தூய்மையாக கண்ணாடி மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், அது விலை மதிப்புள்ளாத ஒரு பொருள். அப்படிப்பட்டது தான் டூர்மாலின்னு சொல்லுவாங்க. இப்போ குவாட்ஸ், டூர்மாலின் போன்ற அந்த ஸ்படிகங்களை விலை மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஜுவல்லரிஸில் அது வந்து சில கண்ணாடிகளாக பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்படிக மாலை செய்து கழுத்தில் போட்டுக்கிறதுக்கும் உண்டு. இந்த ஸ்படிகத்தை நீங்கள் உண்மையான ஸ்படிகம் தானா அப்படின்னு விற்கிறாங்களே, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்குமே, உடம்புல போட்டால் குளிர்ச்சிங்கிறாங்க, அது வந்து தெய்வீகத்தன்மையுடையதுங்கிறாங்களே, இதை நம்பி நீங்கள் வாங்கிட்டு போ, ஒரு பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இருட்டில் கொண்டு போங்க, கதவெல்லாம் சாத்திட்டு நல்லா இருட்டு பண்ணிக்கிட்டு அந்த மாலையில் கூட ரெண்டு மணி அந்த ஸ்படிக மணிகளை நல்ல கட்ட கை வீரர்களால் பிடிச்சி அழுத்தி ஒன்னோட ஒன்று உரசணும். உரசனா உங்களை பார்க்க உங்களை சுத்தி வெளிச்சம் வரும், ஒரு நல்ல வெளிர் நீல கலர்ல அந்த ஒரு அந்த உரசல்ல இருந்து வெளிவரும். அந்த மாதிரி தன்மை இந்த குவாட்ஸுக்கு உண்டு. அந்த குவாட்ஸ் நசுக்குனா போதும், நசுக்கும் பொழுது மின்சாரம் வெளிவரும், நல்லது வெளிச்சம் வரும். வெளிச்சமும் மின்சாரம் எல்லாம் ஒன்றுதான், எலக்ட்ரோ மேக்னட்டிக் தான் சொல்றோம். இப்போ இந்த டூர்மாலின்ற ஒரு கல் அந்த சுத்தியால ஒரு பட்டு நடிச்சோம்னா அங்க தீப்பொறி வரும். இந்த தீப்பொறி தான் நம்ம வந்து இந்த லைட்டர்ல பயன்படுத்தும். இந்த டூர்மாலின்ற பொருள் இப்ப வந்து செராமிக்ன்ற ஒரு ஒரு செயற்கையான ஒரு பொருளை உண்டாக்குறாங்க. அதுல ஜிங்க் இருக்குது, அந்த ஜிங்க் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த டூர்மாலினை வந்து ஏதாவது ஒரு ஹேமர்னால பட்டு நடிக்கும்பொழுது அதுல இருந்து தீப்பொறி வரும். இப்ப நீங்க அந்த ஸ்லைட்டரை வந்து அமுக்கும்பொழுது நல்லா அமுக்குறீங்க, அப்போ உள்ள ஒரு ஸ்பிரிங் வந்து நசுங்குது, இன்னும் கொஞ்சம் அழுத்தும் போது அந்த ஸ்பிரிங் ரிலீஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் உள்ள வச்சிருக்காங்க. முதல்ல அழுத்தத்துல முக்காவாசி அழுத்தும் போது இந்த ஸ்பிரிங் நசுங்கும், அதை தாண்டி போகும்பொழுது அந்த ஸ்பிரிங் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது உள்ள இருக்கிற ஒரு ஹேமர் வந்து மோதும், மோதும் போது அந்த டூர்மாலின் அல்லது குவாட்ஸ்ங்கிற அந்த கிறிஸ்டல் மேல அடிப்படும் பொழுது அதுல இருந்து மின்சாரம் வந்து ஸ்பார்க் வரும், வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். அந்த டூர்மாலினுடைய வோல்டேஜ் வந்து 800 வோல்ட்டுக்கு வரும். வீட்டில் நம்ம வந்து பிளக் பாயிண்ட்ல இருக்கிறது 220 வோல்ட் தான், ஆனா நீங்க யூஸ் பண்ற லைட்டர்ல வந்து 800 வோல்ட் வருது. அந்த 800 வோல்ட்ஸ் ஒரு ஒரு வினாடியில வந்து 1000 மடங்குல ஒரு சமயத்துக்குள்ள உற்பத்தி ஆகும். அந்த வோல்டேஜ் ஜம்ப் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய உலோக சுவர் மீது பாயும் பொழுது உங்களுக்கு ஸ்பார்க் உண்டாகுது. அந்த ஸ்பார்க்னுடைய வெப்பமே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை பற்ற வைக்கிறதுக்கு. இது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு தத்துவம். ஒரு இதுக்குள்ள ஆழமான பிசிக்ஸ் இருக்குது. எப்படி வந்து குவாட்ஸ் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அழுத்தத்தினால அப்படிங்கறது வந்து விளக்குனாக்கா அது மணிக்கணக்கா போகும். சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி குவாட்ஸ் போன்ற பொருட்களை வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல பம்பர் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு முறையும் 10 டன் 20 டன் லாரி லோடு ஏறி ஏறி இறங்கும் பொழுது இந்த நசுகுச்சுனாக்கா அதுல ஒரு மின்சாரம் வரும். அப்புறம் வேக தடைகள்ல வந்து மேடு மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள கன்சீல் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு முறை லாரி ஏறி இறங்கும் போதும் அது மின்சாரத்தை ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர்ல போய் நிரப்பி அதே வச்சு ஸ்ட்ரீட் லேம்ப் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 1000 லோடு ஏற்றிக்கிட்டு லாரிகள் போயிட்டு வந்துட்டு இருக்குது, அதுல போதுமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இதை ஏன் திங்க் பண்ணக்கூடாது? சமையல இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நம்முடைய மின்சார பற்றாக்குறைக்கும் உதவலாம் இல்லையா?
மின்சார பற்றாக்குறைக்கு ஒரு அருமையான மாற்று வழி ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, சம்பந்தப்பட்டவர்கள் யோசனை பண்ணலாம். சார், நான் லாஸ்ட் வீக் வந்து மைசூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, காட் ரோட்ஸ். எனக்கு யூஸ்வலாவே காட் ரோட்ஸ்னாலே கொஞ்சம் அலர்ஜி, வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப பையன் சொன்னா கவலைப்படாதமா, சூயிங்கம் அல்லது பபுள் கம் சாப்பிடு. அது அதுவும் இல்லாம நம்ம மலை பாதையில மாத்தி மாத்தி அந்த ஹேர்பின் பெண்ல போகும்போது காது வேற அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப பபுள் கம் சாப்பிட்டா அந்த காதடைப்பு கொஞ்சம் கம்மியாகும் வேற நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பபுள் கம் சூயிங்கம் ரெண்டும் ஒன்னா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஆரம்பத்தில் அதுக்கு பேரு சூயிங்கம். அது சீவ் பண்றதுனால, அது அசை போடுறது நம்ம பல்லுல இருந்து மெல்லுவதனால அதுக்கு சூயிங்கம்னு பேரு. அப்புறம் குழந்தைங்க அதை பபுள் மாதிரி விடாதுன்னா பபுள் கம்னு அதுக்கு பேர். குழந்தைகளுக்காக அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரப்பர் பொருள், அதனால அழிக்கிற ரப்பர் என்று சொல்லக்கூடிய நம்ம கேரளாவில் ரப்பர் மரத்துல வர ரப்பர் நினைச்சுக்க வேண்டாம். இன்னொரு இன்பமான ஒரு ரப்பர், நம்ம வழக்கமா நம்ம சாப்பிடற சிக்கு, சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்தோல உரிச்சிட்டு சாப்பிட்டா உதடல் எல்லாம் பிசு பிசு நொட்டிக்கும் இல்லையா, அதுதான் அந்த சிக்லெட்ல இருக்கக்கூடிய பபிள் கம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனாலதான் அது சிக்குன்றதுனால சிக்லெட்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி வகையில இருக்க சப்போட்டா வகையின மரங்கள்ல பழங்கள்ல அந்த பழம் வந்து சப்போட்டா மரம் மாதிரி இனிப்பு இருக்காது, ஆனா அதுல நிறைய பால் வரும். அந்த பாலை வந்து எடுத்து தான் அந்த கம் செய்து உண்டாக்குறாங்க. நல்ல ஆபத்தற்ற ஒரு பொருள். ரப்பர்ன்றதுனால பயந்துட வேண்டாம், ஒரு விஷயம் அது வந்து ஜீரணமாகாது. அதுக்காக வேண்டி ஜைலால் ஜெயலிட்டால் போன்ற பொருள் எல்லாம் போட்டு அது வாசனையை கொடுத்து அது மின்ட் ஸ்மெல் வர மாதிரி அதுல ஃப்ரூட்டி வாட்டர் வர மாதிரி அந்த சுவையை கொடுத்து அந்த இனிப்பையும் கலந்து கொடுத்து அதை பிசைஞ்சு உங்களுக்கு வந்து மிட்டாயா வித்துறாங்க. நீங்க மெல்ல 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 வந்து அந்த பால் வந்து ஒன்னோட ஒன்னு கலந்து நாக்கில் இருக்கிற சலைவால மிக்ஸ் ஆகி பல்லினுடைய அழுத்தத்தினால ரப்பரா மாறுது. பாகாக இருக்கிறது வந்து ரப்பரா மாறுது. இது ரப்பரா மாறுற வரைக்கும் நீங்க மெல்லணும். இதனால உங்களுக்கு என்ன லாபம், எப்படி மைசூர் போகும்போது இது மென்னாக்க உங்களுக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராது, ரெட்சிங் வராதுன்னு அப்படிங்கிறீங்க, அது எப்படின்னா அதுக்கு வேற ஒரு கதை இருக்கு. வாமிட் வருவதற்கு என்ன காரணம், காற்று அழுத்தம் வந்து உங்களுக்கு வந்து காத்து அடைக்கிற மாதிரி காரணம், ஒன்னோட ஒன்னு தொடர்பு. காதுக்குள்ள வெஸ்டிபுலார் கெனால்னு ஒன்று இருக்குது, மில்லிய குழாய்கள். அந்த குழாயினுடைய தடிமன் வந்து தலைமுடி அளவுக்கு தான் இருக்கும். அது மூணு குழாய்கள் காதுக்கு உள்ள இருக்கு. அது எப்படி இருக்குன்னா மோதிரம் மாதிரி வளைஞ்சிருக்கும், வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். ஒரு மோதிரம் வந்து கிழக்கு மேற்கா இருக்கும், இன்னொரு மோதிரம் வந்து வடக்கு தெற்கா இருக்கும், இன்னொரு மோதிரம் படுக்க வாட்டில் இருக்கும், படுத்தாமா இருக்கும். இந்த மூணு வந்து நம்ம தலைக்கு உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பக்க காதலியே இருக்கக்கூடிய அந்த செமி லூனார் கெனால்ஸ் சொல்லக்கூடிய அந்த குழாய்களுக்குள்ள திரவம் நிரம்பியிருக்கும். அந்த குழாய்க்குள்ள நிறைய ரோமங்கள் வேற இருக்கு. இந்த திரவம் வந்து எப்பவுமே அந்த ரோமங்கள் மேல பட்டுட்டு இருந்தனாக்கா நம்ம தலை எப்படி வச்சிருக்கோங்கிறது நம்ம மூளைக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். சோ மூளைக்கு ஒரு சென்சார் அந்த காது தான். அந்த மூளை என்ன பண்ணுது, உங்க உடம்பு நேரா இருக்குதா சாஞ்சி இருக்குதா, நீங்க விரைப்பா உட்காருங்க யோகாசனம் பண்ணும்போது தலை நேர்கூத்தாக இருக்கணும்னா சொல்லும்போது நீங்க நேரா பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் தியானம் பண்ணும்போது நீங்க மத்தவங்களுக்கு தெரியும் உங்க தலை தொங்கி போயிட்டு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. தியானம் பண்ற பல பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப திடீர்னு முடிச்செழுந்துக்கிறோம், இப்ப மூளைக்கு நம்ம உடம்பு சாஞ்சிடுதுன்னு தெரியுது. தூக்கத்திலேயே நம்ம வந்து உருண்டு பிறலும் போது நமக்கு வந்து நினைவுபடுத்து அதுதான். இப்போ நீங்க வேணும்னே குனியும் பொழுது நீங்க குனிஞ்சிட்டு இருக்கீங்களான்றது யார் உங்களுக்கு மூளைக்கு சொன்னாங்க, மூளை வந்து இந்த காதின் மூலம் தான் தெரிஞ்சுது. இப்போ காதல இந்த அரைவட்ட குழாய்கள் தொடர்ந்து உங்களுக்கு மூளைக்கு உங்க உடம்புக்கு போஸ்டர் நிக்கிறீங்களா உட்கார்ந்து இருக்கீங்களா சாஞ்சிருக்கீங்களா இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். இது நல்லா இருக்கிறவங்களதான் ஜிம்னாஸ்டிக்ஸ், எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டு கரெக்டா காலில் நிக்கிறாங்க. அப்புறம் அந்த பச்சை குதிரைன்ற ஒரு கேம்ல ஒலிம்பிக்ல அந்த நேரம் பூனை கூட நடக்க பயப்படும், அது மேல நின்றுட்டு ஜம்ப் பண்ணி பின்பக்கமா இருக்கிறதோ முன்பக்கமா வருதோ தாவி குதிக்கிறதோ அப்புறம் வானத்துல போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நிக்கிறதும் பார்க்கும்போது அவங்களோட பேலன்சிங்க்கு இதுதான் காரணம். இப்ப சர்க்குலஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களே வந்து பைவெட் ஆகும்போது வேகமாக சுழலும் பொழுது இந்த குழாய்க்குள்ள இருக்கிற திரம் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க பாத்திரத்துல தண்ணி வச்சு சுத்தும் பொழுது பாத்திரம் மொத்தம் முதல்ல சுத்தம், அதுக்கப்புறம் அதோட சேர்த்து தண்ணியும் சுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்திரத்தை நிறுத்திடுவீங்க ஆனா தண்ணி நிக்காது. அதே மாதிரி நீங்க வந்து வேக தட்டாமலையா சுத்திட்டு இருக்கும்போது காதுல இருக்கிற குழாயில இருக்கிற திரவம் மேல சுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க சுத்தர நிறுத்திடுவீங்க ஆனா திரவம் சுத்திட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு மூளை என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க உடம்பு இன்னும் சுத்துதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப சுத்தி முடிச்ச பிறகு நீங்க சுத்துற மாதிரி மயக்க நிலை வருவது காரணமே இதுதான். இந்த மயக்க நிலை வந்த உடனே மூளை வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுது, ஓ நீங்க ஏதோ ஒரு மயக்கம் வந்ததுனால உள்ள ஏதோ கெட்ட பொருள் உள்ள போயிருதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து மயக்கமும் வயிற்று இருக்கிற தீங்கு செய்யக்கூடிய பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, வந்ததுன்னா மயக்கம் வரும்னு அர்த்தம். இப்ப மயக்கம் முதல்ல வந்ததுனால வயிற்றுல ஏதோ கெட்ட பொருள் இருக்கிறதுனால வாந்தியை தூண்டி விட்டுரும். முன்னே எப்படி நடக்கும், வயிற்றுல கெட்ட பொருள் இருக்கிறதுனால வாந்தி வருதுனால மயக்கம் ஏற்படும். இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல நடக்குது. இப்ப நாம இந்த மாதிரி வளைவுகளையும் அந்த பெண்டிலையும் நம்ம பயணம் பண்ணும் பொழுது இந்த செவிலுனார் கெனால இருக்கக்கூடிய திரவங்கள் இப்படி அப்படியே டாஸ் ஆகுது, தலையை இப்படி இப்படி ஆடிக்கிட்டு போகிறதுனாலயும் திரும்பி திரும்பி சொல்வதனாலயும் அது நிரந்தரமாக சுழ ஆரம்பிக்கும் போது ஒரு மூளைக்குள்ள வந்து ஒரு மயக்கமோ ஒரு தலை சுற்றலோ உங்களுக்கு ஏற்பட்டு அதனால ஒரு வாந்தி ஏற்படுது. காது அடைப்பது பத்தி கேட்டீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம், அதுக்கும் சிவிங் கம்க்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னா, மலையில ஏற ஏற பூமிக்கு மேல போயிட்டு இருக்கோம். ஒரு ஊட்டி மலைக்கு போகும்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கடல் மட்டிலிருந்து மேல போயிடுறோம். ஒவ்வொரு 300 கிலோமீட்டரும் நீங்க 300 அடி போனீங்கன்னாக்கா காற்றினுடைய அழுத்தம் குறையும், வெப்பமும் குறையும், காற்று லேசா இருக்கும். கீழே வந்து வாகனம் போகும்பொழுது நீங்க கையை வெளியே வச்சீங்கன்னாக்கா காரில் போகும்பொழுது கையை வந்து காத்து தள்ளும், புயல் காத்து மாதிரி. நீங்க மேலே போக போக காற்று அடர்த்தி குறைவாதனால நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் கையை வந்து காத்து தள்ளாது. ஒரு மூச்சு திணறலோட நீங்க பார்க்கலாம். இமயமலை உச்சிக்கு போயிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தலையிலிருந்து அவங்களோட உயரம், அங்க சுத்தமா காற்றே கிடையாது. இப்ப பூமி மேல காற்று வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்குது, அதுக்கு மேல காற்றே கிடையாது, வெற்றிடம். இந்த காற்று அழுத்தம் கூட மேல போக போக குறையுது. இப்ப நீங்க தரையிலேருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மேல ஏறீங்க, அல்லது நீங்க மைசூர் போகும்பொழுது நீங்க முதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி அங்கிருந்து தரமட்டத்தில் இருக்கிறீங்க, அங்க மேல போக போக கொஞ்சம் உயரம் ஆக ஆக காற்று மண்டலத்தை அடர்த்தி குறையும். ஆனா உங்க உடம்புக்குள்ள வாய்க்குள்ள ஒரு காத்து எத்தும் போயிருக்கீங்களா லங்ஸ்ல, அது வந்து நீங்க கோயம்புத்தூர்னுடைய அழுத்தத்தை எடுத்துட்டு போறீங்க. ஆனா காதுக்கு வெளியே மைசூர்னுடைய குறைந்த அழுத்தம், அல்லது ஊட்டினுடைய குறைந்த அழுத்தம், காற்று அழுத்தம் குறைவு. அப்போ உடம்புக்குள்ள வந்து அழுத்தம் அதிகமா இருக்குது, உடம்புக்கு வெளியே வந்து அழுத்தம் அதிகமா இருக்கு, குறைவு இருக்குது. அப்ப உங்களுடைய காதல் ட்ரம் இருக்குது இல்லையா, சவுன்னு சொல்றோம், ஜவு கிழிஞ்சதுன்னு சொல்றோம் இல்லையா, பேசும்பொழுது அதிரக்கூடியது, அது உள்ளிருந்து வெளியே தள்ளப்படுது. இப்போ வாய்க்குள்ள இருக்கக்கூடிய இயல்பாகவே உங்களுக்கு மூச்சு காற்று லங்ஸ் ஃபுல்லா நிரம்பி இருக்குது, அந்த அழுத்தம் வந்து காதுக்குள்ள புகுந்து ஒரு நிரந்தர அழுத்தத்தில் இருக்குது, ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு வைங்க, அப்படித்தானே சொல்லுவோம், ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல இருக்குது. அப்ப அந்த சவு வந்து வெளித்தள்ளப்படுது, ஆனா காற்று வெளியவும் ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்குது, அதனால அது வெளியேந்து உள்ள தள்ளதுனால அது நேரா நிக்குது. எங்க நம்ம தரையில் இருக்கும்பொழுது, மேட்டுப்பாளையத்தில் இருக்கும்பொழுது, காட் ரோட்ல மேல ஏற 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 உடம்புக்குள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் பிரஷர் ஒன்னுதான் ஆரம்பத்தில இருந்து, ஆனா அந்த மலை உச்சியில அது எப்படி இருக்குது, குறைவாக இருக்கிறது, 0.5, 0.6 குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜவு வந்து வெளிநோக்கி தள்ளப்படுது. இதனால்தான் காது குப்பு நடக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு குயிங்னு சத்தம் வரா மாதிரியும் வெளியே பேச அது அதிரவே மாட்டேங்குது. அதனால எது கேட்டாலும் காது விட மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வழி, வாய ஆன்னு திறந்து உள்ள இருக்கிற காத்தினுடைய அழுத்தத்தையும் வெளியே இருக்கிற காத்தத்துக்கு சமப்படுத்தணும். வெளியே குறைவாக இருக்கிறது, உள்ள அழுத்தம் அதிகமாக, அது வெளியே துப்பி துப்பி வெளியே கொண்டு கொண்டு போக 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 வெளியே இருக்க காத்தினுடைய அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி சமநிலை அடையும் பொழுது ஏர் ட்ரம்க்கு பழைய நிலைக்கு வந்துடும். அந்த வாய ஆன்னு திறக்கணும். சில பேர் கணத்துல ஓங்கி அரைஞ்ச பேர் வாய ஆன்னு திறப்பாங்க, அது காரணம் அந்த அதிர்வுல அந்த ட்ரம் இந்த பக்கமா அந்த பக்கம் நகர்ந்து இருக்கும், அதை சரி பண்றதுக்காக வாயை நம்ம வந்து திறக்க வேண்டியிருக்கு. வாயை திறந்து எல்லாரும் முன்னாடியும் கொட்டாய் விட வேண்டாமே அப்படின்னு நீங்க சங்கடப்பட்டீங்கன்னாக்கா அந்த பபிள் கம் போட்டு மெல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா காத்த நீங்க விழுங்குவீங்க. எந்த காத்த விழுங்குவீங்க, வெளியிருக்கக்கூடிய காற்று அழுத்தம் உள்ள போகும்போது காற்று அழுத்தம் சமநிலைப்பட்டு உங்க ட்ரம் சரியாயிடும், காத்து அடைப்பும் குறைஞ்சிடும், உங்க காது வந்து பழைய நிலைக்கு திரும்பிடும்.
ரொம்ப அருமையா விளக்கமா நம்ம கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. காதல உள்ள அந்த திரவம் வந்து சமநிலையில இருந்தாதான் ஜிம்னாசியம் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொன்னீங்க. இந்த ரோலர் கோஸ்டர் ஜெயின்ட் வீல் எல்லாம் ஏறுறவங்க, காது ப்ராப்ளம் இல்லாதவங்க ஏறினா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இது நண்பர்களே, உங்களுக்கும் இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம், நீங்க நம்மளுக்கு தயங்காம ஒரு போஸ்ட் கார்டுல எழுதி அனுப்பலாம். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-001. இவ்வளவு நேரம் நம்ம கேள்விகளுக்கு விடையளிச்சாங்க டாக்டர் கே மணி அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம்.
வணக்கம் நேயர்களே, நன்றி.
இதுவரைக்கும் அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய புதுமையான பதில்கள் எல்லாம் நிறைய காத்துட்டு இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க.